முத்து புளூசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் முத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வானொலிகளினூடாக தவழ்ந்து உங்கள் வீடுகளில் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை சிவமெடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று செப்டம்பர் 6 சனிக்கிழமை 2025 நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவது எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன். வணக்கம் நேர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் தவம் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. ஒன்னாற்றலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். ஒன்னாற்றலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். அறத்திற்கு பகையாய் அழிவு செய்தாரை கெடுத்தலும் அதனை உவந்தாரை உயர்த்தலும் ஆகிய இரண்டையும் தவம் செய்வார் நினைப்பாராயின் அவர் தவத்தின் வலியான் அவை அவர்க்கும் உளவாம் என பரிமேலழகர் விளக்கம் தருகின்றார். பகைவர்களை அழிப்பதும் தம்மை விரும்பும் அன்புடையவர்களை உயர்த்துவதும் தவத்தின் பயனால் உண்டாகும். ஒன்னாற்றலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே தொடர்வது சிறப்பு கண்ணோட்டம். தென்னிந்திய திரைப்படத்துறை வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு சிறப்பான ஆளுமையாக கருதப்படுகின்ற கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களுடைய நினைவு தினம் கடந்த ஆகஸ்ட் 30 என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நிலைவலைகளோடு வான் அலைகளினூடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீலப்பு அருள்தாசன் அவர்கள்.
திரைப்படங்களில் தனக்கென்று ஒரு பாணியை கையாண்டு மக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தவர் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். 1908 நவம்பர் 29 நாவர்கோவிலை அடுத்த ஒழுகின சேரியில் பிறந்தார் என்.எஸ். கிருஷ்ணன். வறுமையின் காரணமாக நாடக கொட்டகையில் சோடா விற்கும் பையனாக தனது ஆரம்ப கால வாழ்க்கையை தொடங்கினார். எளிமையின் வலிமையால் உயர்ந்த என்.எஸ். கிருஷ்ணனின் நினைவு தினம் ஆகஸ்ட் 30 அன்று. சுடலைமுத்து பிள்ளை, இசக்கியம்மாள் ஆகியோர் இவரது பெற்றோர்கள். நாகர்கோவில் சுடலைமுத்து கிருஷ்ணதன் என்பதன் சுருக்கமே என்.எஸ். கிருஷ்ணன் ஆகும். நகைச்சுவை நடிகர்களுக்கு என்று தனி பாணி என்பதை முதலில் தொடக்கி வைத்தவர் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள். அதையும் தன் முதல் படத்திலேயே தானே எழுதி கொண்டார். அப்படம் சதி லீலாவதி. ஆனந்த விகடனில் தானே எழுதிய சதி லீலாவதி தொடரை அதே பெயரில் படமாக்கினார் எஸ்.எஸ். வாசுதேவே. கலைவாணரின் முதல் படமாக அமைந்த போதிலும் சதி லீலாவதியை முந்திக் கொண்டு அவரது இரண்டாவது படமான மேனகா வெளிவந்தது. மேனகாவின் வெற்றியால் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் கலைவாணரின் நகைச்சுவை மக்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டது. தொடர்ந்து உச்ச நட்சத்திரங்களான பி.யு. சின்னப்பா, தியாகராய பகவதர் படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். திரையுலகில் புகழடைந்த பின் தானே சொந்தமாக தனது பாத்திரத்தன்மையை வடித்து அதை படங்களில் பயன்படுத்தினார் கலைவாணர் கிருஷ்ணன் அவர்கள். முகத்தை அஷ்ட கோணலாக்கி அங்குமிங்கும் ஓடி அடிபட்டு உதைபட்டு கேனைத்தனமாக சிரித்து மக்களை சிரிக்க வைப்பதுதான் அதுவரை தமிழ் சினிமாவில் நகைச்சுவை காட்சி என்பதன் வரையறையாக இருந்து வந்தது. என்.எஸ். கிருஷ்ணன் வருகைக்கு பின் நகைச்சுவையின் தரம் உயர்ந்தது. நகைச்சுவை என்பது வெறுமனே உடல் மொழி மட்டுமல்ல, வார்த்தை யாலங்கள் இவைகளை தாண்டி மக்களை சிந்திக்க வைப்பது என்பதை தன் ஒவ்வொரு படத்திலும் ஆணித்தரமாக முன்வைக்க ஆரம்பித்தார் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள். திரையுலகில் வள்ளல் தன்மையுடன் திகழ்ந்தவர் கலைவாணர் அவர்கள். என்னை மனிதாபிமானி என்று யாராவது அழைத்தீர்களானால் அதற்கு முழு முதல் காரணம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் தான் என்று மக்கள் திலகம் எம்ஜிஆரால் புகழப்பட்டவர். தனது தனிப்பட்ட வாழ்விலும் மனித நேயத்தை பின்பற்றியவர். நகைச்சுவையில் கொடிகட்டி பறந்த போதும் தனக்கென்று ஒரு நாடக குழுவையும் நடத்தி வந்தவர். சினிமாவில் பேரும் புகழுடனும் இருந்தாலும் நாடக குழுவில் உள்ளவர்களின் நலனுக்காக அதை தொடர்ந்து நடத்தியவர். சில சமயம் நஷ்டத்தில் இயங்கும் நாடக குழுக்களையும் தானே ஏற்று நடத்தி அதை பிரபலப்படுத்துவதும் இவரது மனித நேயத்தை காட்டியது. சிறந்த நடிகர் மட்டுமன்றி தொகுப்பு, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதுவது என திரைத்துறையில் தேர்ச்சி பெற்றிருந்தார். என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தமக்கு தாமே சூட்டிக்கொண்ட பட்டப்பெயர் நாகரிக கோமாளி என்பதாகும். நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தான் ஐயா, ஆட்டம் ஆடி பாட்டு பாடி நல்ல அழகான ஜதையோடு வந்தான் ஐயா என்று தன்னுடைய சொந்த படமான நல்ல தம்பியில் தம்மை பற்றிய கொள்கை முழக்கத்தை ஒரு பாடலின் மூலம் வெளியிட்டவர். கலை என்பது மக்களை மகிழ்விக்க மட்டுமன்றி சிந்திக்கவும் வைத்து சமுதாயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற கொள்கையுடையவர். தனது படங்களில் சுயமரியாதை கருத்துக்களையும் பகுத்தறிவு கருத்துக்களையும் பரப்பியவர். பல தலைவர்கள் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டிய சமூக பணியை தனி ஒருவராக திரைப்படங்களில் நிகழ்த்தி காட்டியவர். தமிழ் சினிமாவின் முதல் தம்பதி கலைஞர்களான என் எஸ் கிருஷ்ணன், டி ஏ மதுரம் இருவரும் இணைந்து நடித்த பல படங்கள் வெற்றி பெற்று இவர்களுக்கு புகழை சேர்த்தது. ஒரு சமயம் சென்னை வானொலியில் உரையாற்றும் பொழுது என் கடன் களிப்பூட்டல் மட்டுமே என்று கூறிய என் எஸ் கே அவர்கள் தனது வாழ்விலும் சரி திரையுலக வாழ்விலும் சரி நகைச்சுவை உணர்வுக்கு தந்த இடம் முக்கியமானது. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமானது சிரிப்பு என்ற பாடல் ஒன்றே கலைவாணரின் நகைச்சுவை கலந்த சிந்தனைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. நகைச்சுவையில் புதிய புரட்சியை ஏற்படுத்திய என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் 1957 August 30 தன்னுடைய 49 வயதில் காலமானார். தமிழக அரசு அவரது நினைவாக சென்னையில் உள்ள அரச அரங்கத்திற்கு கலைவாணர் அரங்கம் என பெயர் சூட்டியது. நன்றி.
நிகழ்ச்சியிலே தொடர்வது கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய சிறப்பு பாடல் ஒன்று நேயர்களுக்காக.
இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. இது கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துருதுருப்பு. கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துருதுருப்பு. துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் ஏய் துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் இன்பை புரிவது சிரிப்பு. இதை துணையாய் கொள்ளும் மக்கள் முகத்தில் துறங்கிடும் தனி தெளிப்பு. இதை பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு. பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு. அதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைப்பது காதர் இந்த பழச்செருப்பு. காதர் இந்த பழச்செருப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. சிந்திக்க தெரிந்த தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த திருப்பு. ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த திருப்பு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு. இது அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு. இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு. இது சங்கீத சிரிப்பு.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பில்லே வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அங்கத்தவர்களே, மறந்துவிடாதீர்கள், உங்களுடைய செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் இன்று காலை சனிக்கிழமை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர்.
வீட்டுக்கு வீடு வானொலி பெட்டிக்கருகில் அவளுடன் குழுமியிருக்கும் பல லட்சக்கணக்கான அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் எமது
வணக்கம் வணக்கம் வணக்கம்.
ராஜா ராஜா,
நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
அன்பு நெஞ்சங்களே, உங்களுக்காக வந்துவிட்டேன்.
இலங்கையின் தமிழ் சேவை வானொலி வரலாற்றிலே மதுரக்குரல் மன்னன் மற்றும் சூப்பர் ஃபாஸ்ட் அனௌன்சர் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட கே எஸ் ராஜ் அவர்களுடைய நினைவு தினம் கடந்த செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி என்ற வகையிலே அவர் தொடர்பான சில தகவல்களோடு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்றோம். அவருடைய முழு பெயர் கனகரட்னம் சுரேஷ்கந்த ராஜா. தந்தை மருத்துவர், தாய் ஆசிரியை, கல்வி கற்று கொழும்பில் ரோயல் கல்லூரி கணிதம் ரசாயன பட்டதாரியாக வெளியேறியவர். சில காலம் விரிவுரையாளராக பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார். உடன் பிறந்த சகோதரிகள் நால்வரும் மருத்துவர்கள். 1970 இலங்கை வானொலியின் வர்த்தக சேவையில் அறிவிப்பாளராக இணைந்து கொள்கின்றார். சாதாரண பொதுமக்களும் நிலையத்திற்குமான மிகுதியான உறவினை ஏற்படுத்திய பல புதுமையான நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்தினார். லண்டன் பிபிசி வானொலியில் ஒலிபரப்பான ஹிட் பரேட் என்ற நிகழ்ச்சியினை அடிப்படையாக கொண்டு இசையணி தேர்வு நிகழ்ச்சியினை அறிமுகம் செய்தார். அதுபோன்று தொலைபேசியுடன் உரையாடும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி, மாணவர்களின் அறிவுத்திறனை வளர்க்கும் அறிவு களஞ்சியம், திரைப்பட இளைஞர்களை மயக்கிய திரைவிருந்து, இன்னும் பல புதுமையான விளம்பர நிகழ்ச்சிகள் எல்லாமே நேயர்களின் அபிமானத்தை வென்று உச்சத்தை தொட்ட நிகழ்ச்சிகளாகும். இவர் வரும்போது அவருடைய நிகழ்ச்சியின் டியூனை கேட்ட உடனே நமக்குள் ஒரு பரபரப்பு தொட்டிக்கொள்ளும். திரைப்பட பாடியோர், இயற்றியவர், இசையமைப்பாளர் இப்படி மின்னல் வேகத்தில் எல்லா விவரங்களையும் கூறி பாடலை ஒலிபரப்பும் வழக்கத்தை ஆரம்பித்து வைத்தவரும் இவரே.
வணக்கம் வணக்கம்.
ராஜா ராஜா,
நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
அன்பு நெஞ்சங்களே, உங்களுக்காக வந்துவிட்டேன்.
இவரது வானொலி விளம்பர யுக்தியாலும் குரல் வளர்த்தாலும் தாய் நாட்டில் மட்டுமல்ல முழு தமிழகமுமே சோக்கி போனது. அன்று தொழில்நுட்பம் வளர்ச்சியடையாத காலத்தில் இவர் வானொலியில் செய்த கிராபிக்ஸ் விளையாட்டுகளை இன்று நினைத்தாலும் வியப்பாக இருக்கும். நேயர்களின் பெயர்களை மிக விரைவாக வாசித்து கொண்டு போவார். அதில் கீதா என்று பெயர் வந்தால் உடனே கீதா ஒரு நாள் பழகம் கீதா என்ற பதத்தினை மட்டும் ஒலிபரப்பு செய்து நேயர்களை ஆச்சரியப்படுத்துவார். நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்துக்காக ஒரு விளம்பரம், மக்கள் திலகம், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களே, உங்களது இலட்சியம் என்ன என்று அவர் குரலில் ஸ்டைலில் கேட்பார். அழுகிறவங்கள் சிரிக்க வைப்பதும் சிரிக்கிறவங்கள் சிந்திக்க வைப்பதும் தான் எனது இலட்சியம். எம்ஜிஆர் பேசும்போது அந்த வசனத்தை ஒளிபரப்பு செய்துவிட்டு அட்டகாசமாக விளம்பரம் செய்வார். இப்படித்தான் நீயா திரைப்படத்தில் நடிகை ஸ்ரீபிரியா ராஜா என்னை விட்டு போயிடாதீங்க என்று கதறுவார். இதனை இடைநிறுத்தி நம்ம ராஜாவோ, இல்லை நேர்களே, உங்கள் ராஜா விடைபெறும் நேரம் வந்துவிட்டதில் வணக்கம் கூறி விடைபெறுவார். இப்படி குரு தீ நிறம் மாறாத பூக்கள் தீபம் நினைத்ததை முடிப்பவன் எதிரொலி மீனவ நண்பன் எங்கள் தங்க ராஜா பட்டாங்கத்தி மயர்வன் காலம் வெல்லும் எங்கள் பாட்டன் சொத்து இன்னும் பல திரைப்படங்களுக்கு அவர் செய்த விளம்பரங்கள் புதுமையானவை, கேட்பதற்கு சுவாரஸ்யமானவை. பாடல் ஒலிபரப்பாகும் போது அது இருபக்கு இசையாக இருந்தால் அதனை திருப்பி போடும் அந்த கணத்திலேயே வித்தியாசமான ஏதாவது கூறி நேர்களை வியப்பில் ஆழ்த்துவார். இப்படித்தான் விடுமுறை விருப்பம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் பாடலை ஊரளை மேற்கு நோரலியா தாவளையை மேற்பிரிவு நேயர்கள் விரும்புவதாக அறிவிப்பு செய்து பாடலை ஒலிபரப்புகின்றார். இசை தட்டினை திரும்பி போடும் அந்த சில வினாடிகளில் உலகம் சுற்றும் வாலிபன் இப்போது ஊரளை மேற்கு நோரலியா தரவளையை மேற்பிரிவு ஆகிய இடங்களை சுற்றி கொண்டிருக்கிறார் என்று கூறியதை என்றும் நினைத்தாலும் மனம் இனிக்கிறது. தனது கம்பீரமான குரல் வளர்த்தால் நேர்களை வானொலியோடு கட்டி போட்டு வைத்த வித்தகர் அவர் நம்மை விட்டு மறைந்தாலும் அந்த வசீகர குரல் என்றும் எமது செவிகளில் ரீங்காரமிட்டுக் கொண்டுதான் இருக்கும். அந்த வகையில் அவரை நினைவு கூர்வதிலே நாமும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நேர்களே, நிகழ்ச்சியின் இடைநடுவிலே பிரபல நடிகர் தேங்காய் சீனிவாசனுக்கு தேங்காய் என்ற அடைமொழி எப்படி வந்தது? தேங்காய் சீனிவாசன் தமிழ் சினிமாவிலே 1965 வெளியான ஒரு வீரல் என்ற படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானவர். நடிகர் தேங்காய் சீனிவாசன் எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக இவர் நடித்த அத்தனை படங்களிலும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார். அனைத்து படங்களிலும் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசும் ஒரு நபராக நடித்து வந்த தேங்காய் சீனிவாசன் சிவாஜி முத்துராமன் ஜெமினி கணேசன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகளுடன் இணைந்து நடித்திருக்கின்றார். அதே போல் ரஜினிகாந்த் கமலஹாசன் உள்ளிட்ட நடிகளுடனும் இணைந்து நடித்திருக்கின்றார். இதில் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்த தில்லுமுல்லு படம் இன்றளவும் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது என்பது எல்லோரும் அறிந்ததே. தேங்காய் சீனிவாசனுக்கு எப்படி தேங்காய் என்ற அடைமொழி அவருடைய பெயருடன் சேர்த்து வந்தது என்ற விவரம் இப்போது சமூக வலைத்தளங்களில் வலம் வருகின்றது. கல் மனம் என்ற நாடகம் சீனிவாசனின் வாழ்க்கையே மாற்றி இருக்கின்றது. இந்த நாடகத்தில் அவர் சிறப்பாக நடித்து இதில் தேங்காய் வியாபாரியாக நடிப்பில் புலந்து கட்டிய சீனிவாசனை நடிப்பை பாராட்டி நடிகர் தங்கவேலு இனி இவர் தேங்காய் சீனிவாசன் என அழைக்கப்படுவார் என வாழ்த்தினார். அதில் இருந்துதான் அவருடைய பெயருடன் தேங்காய் இடம்பெற்று விட்டது. நாளை ஞாயிற்றுக்கிழமை, அதாவது செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஃபியூஜி மற்றும் பப்புவா நியூகினி ஆகிய நாடுகளிலே தந்தையர் தினம் சிறப்பான முறையிலே நினைவு கூறப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே தந்தையர் தினம் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு வான் அலைகளினூடாக உங்களை சந்திப்பவர் வைஷ்ணவி.
தந்தையர் தினம் குடும்பத்தில் தந்தையின் முக்கியத்துவத்தை புறக்கணிக்க முடியாது. பிள்ளைகளின் முதல் ஹீரோ தந்தைதான். தங்கள் பிள்ளைகளை வளர்க்கெடுக்க தந்தைகள் செய்யும் தியாகத்தை கொண்டாடும் பொருட்டும் ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையே இருக்கும் அன்பான பிணைப்பை ஆதரிக்கும் நாளாக தந்தையர் தினம் கொண்டாடப்படுகின்றது. 10 மாதங்கள் வயிற்றில் சுமந்து உயிர் கொடுப்பவள் தாய் என்றால் ஆயுள் வரை நெஞ்சில் சுமப்பவர் தந்தை. குடும்பத்துக்காக குழந்தைக்காக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எப்போதும் சந்திக்க தயாராக இருப்பது தந்தை. குடும்பத்தின் தேவையை நிறைவேற்ற அயராது உழைக்கும் தந்தையின் முக்கியத்துவத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஓயாமல் துடிக்கும் இதயம் போன்று குடும்பத்தை இயக்க ஓடிக்கொண்டிருப்பது தந்தைதான். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் முதல் ஆசான். குழந்தைகளுக்கு அன்பு, பொறுமை, பாசம், நற்குணங்கள், வாழ்க்கை, கல்வி போன்றவற்றை கற்றுத்தருவதில் அப்பாக்களுக்கு முக்கியமானவர்கள். அதனால்தான் ஔவையார் அழகாக சொல்கின்றார், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று. அமெரிக்காவில் வாஷிங்டனில் உள்ள ஸ்பாக்கேனாய்ச் சேர்ந்த சோனாரா சிமா டாட் என்பவரால் தான் தந்தைய தினம் கொண்டாடப்படுகின்றது. அவரது தந்தையை பெருமைப்படுத்தும் விதமாக இவர் கொண்டாடிய வரலாறு தொடர்பானது. இன்னும் சில காரணங்களும் கூட வெவ்வேறு நாடுகளில் சொல்லப்படுகின்றது. போர் வீரனான சொனோராவின் தந்தை வில்லியம் சிமாட்டாட் தனது மனைவி பிரசவத்தில் இறந்த பிறகு 5 குழந்தைகளுக்கு தாயாக நின்று வளர்த்தார். அந்நியர் தினம் ஒன்றில் சொனோரா கலந்து கொண்ட பிறகு தனது தந்தை தாயாகவும் வளர்த்தது எண்ணி தந்தைக்கு மத்தகைய தினம் கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் முதிக்கின்றது. அதன் பிறகு தேவாலயத்தில் தந்தையை நிகழ்வு கூறும் நிகழ்வு 1900 ஜூன் மாதம் 3 ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடினர். தந்தைக்கு பிடித்த பரிசு பொருட்கள், வாழ்த்து அட்டைகள் கொடுப்பது, குடும்பத்தில் பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து கேக் வெட்டி மகிழ்வது, தந்தைக்கு பிடித்த உணவுகளை செய்து பரிமாறுதல், தந்தையை வெளியே அழைத்து செல்வது, அன்றைய நாள் முழுவதும் தந்தையுடன் நேரம் செலவிடுவது என அவரவருக்கு விருப்பப்படி கொண்டாடுகின்றார்கள். குழந்தைகளாக முதலடி எடுத்து வைக்கும் போது தந்தையின் கைப்பிடித்து நடந்திருப்போம். தடக்கி விழுந்தாலும் தந்தையின் கரங்கள் தாங்கி இருக்கும். வாழ்வில் எத்தனை துன்பங்களிலும் சோர்விலும் நான் இருக்கின்றேன் என்று சொல்லாமல் முன்மீட்பவர் தந்தை. இன்னல்களை வெளிக்காட்டாமல் தந்தை தன் வியர்வையிலும் மகிழ்ச்சி கடலாய் குழந்தைகளை சந்தோஷப்படுத்தி இருப்பார்கள். ஒவ்வொரு தந்தையும் தங்களை விட தங்களின் பிள்ளைகள் உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்று எண்ண நினைப்பவர்கள். அதற்கேற்ப சிறு வயதிலேயே ஒவ்வொரு குழந்தையையும் தந்தையின் தோளில் அமர்ந்து தந்தையை விட உயர்வாக இருப்பதாக சொல்லி குதிகதிப்பித்திருப்பார்கள். இவற்றையெல்லாம் எப்போதும் மறந்து விடாமல் குடும்பத்தை ஆலமரமாயிருந்து தாங்கிய தந்தையை வயதான காலத்தில் பிள்ளைகள் விழுதுகளாயிருந்து தாங்குவதே தந்தைக்கு செய்யும் விலைமதிப்பெற்ற பரிசாகும். நன்றி.
நாளைய தினம் தந்தையர் தினத்தை கொண்டாட இருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வானொலிகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்து அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
Visions, 'cause you've seen it all before. There's nothing new.